7 billion stories and counting.
SBS Radio. ஹென்றி லாசன் அவர்கள் ஆஸ்திரேலிய இலக்கிய உலகு கண்ட மாபெரும் எழுத்தாளர். அவரின் உருவப்படத்தை ஆஸ்திரேலிய பணத்தில் அச்சிடும் அளவு அவர் மீது ஆஸ்திரேலிய தேசம் மதிப்பும் மரியாதையும் கொண்டுள்ளது. லாசன் எழுதிய சிறுகதைகளில் 15 கதைகளை தமிழில் ஒளிபெயர்த்து புத்தகமாக வெளியிட்டிருப்பவர் நவீனன் ராசுதுரை அவர்கள். அந்த சிறுகதைகளில் தி ட்ரோவர்ஸ் வைஃப், மெய்ப்பனின் மனைவி எனும் சிறுகதையை நாம் ஒலிவடிவில் வழங்கிக் கொண்டுள்ளோம். கதைக்கு குரல் தருபவர் பாலசிங்கம் பிரபாகரன். இச்சிறுகதையின் முதற் பாகம் நேற்று ஒலித்தது. இன்று இப்போது அந்த சிறுகதையின் இறுதி பாகத்தை செய்யமெடுக்க உள்ளோம். நேற்று இந்த கதையை செய்யமெடுக்க தவறியவர்களுக்காக ஒலித்த கதையின் முதற் பாகத்தின் கதை சுருக்கத்தை சொல்கிறேன். ஆஸ்திரேலியாவில் 19 நூற்றாண்டின் காலப்பகுதியில் ஆள் நடமாட்டமில்லாத ஒரு புதர் பிரதேசத்தில் தனியொரு பெண்ணாக தனது குழந்தைகளுடன் வாழ்க்கையை நகர்த்தி வருகிறாள் அவள். அவளது கணவன் மாதக்கணக்கில் தொலைதூரம் சென்றிருப்பவன். அப்படியான ஒரு இரவில் திடீரென்று ஒரு பாம்பு வீட்டில் வர, அந்த பாம்பை கொல்ல அவளின் பிள்ளைகள், வீட்டில் வளரும் நாய், கூடவே அவள் என்று எல்லோருமே முயற்சிக்கின்றார்கள். ஆனால் பாம்பு தப்பி செல்கிறது. அதனால் என்ன, பதுங்கிய பாம்பு வெளியே வந்துதானே தீர வேண்டும் என்ற எதிர்பார்ப்பில் அவள் கோலோடு பாம்பை கொல்ல வேண்டும் என்று காத்து கொண்டுள்ளாள். பிள்ளைகளெல்லாம் தூங்கிக் கொண்டுள்ளார்கள். அவள் நினைவுகள் அவளின் கடந்த கால வாழ்வை சுற்றி வருகிறது.
மழைக்காலத்தின் பின்னர் புல் வளரத் தொடங்கும். ஒரு முறை கணவன் இல்லாத பொழுது காட்டு தீயை அணைத்த விதம் ஞாபகத்துக்கு வந்தது. உயரமாக வளர்ந்திருந்த புல் காய்ந்து போய் கிடந்தது. தீயோ அவளை எரித்துவிடும் போல தோன்றியது. கணவனின் பழைய காற்றட்டையை அணிந்த வண்ணம் தீயை பச்சை கிளைகளைக் கொண்டு அணைக்க முயன்றாள். சாம்பல் கலந்த வியர்வை நெற்றியில் தங்கின. கருத்துப்போன அவளது கைகள் வழியாகவும் அவை ஓடின. காற்றட்டை அணிந்த அவள் கோலம் டொமியை வியப்பில் ஆழ்த்தியது. அவனும் அவளருகே நின்று ஹீரோவைப் போல ஓடி ஆடி வேலை செய்து கொண்டிருந்தான். ஆனால் அதே வேளை பீதியடைந்த கைக்குழந்தை மம்மி என்று கத்தத் தொடங்கியது. அவள் தீக்கிரையாக இருப்பாள். நல்ல வேளை, சரியான சந்தர்ப்பத்தில் புதர்பகுதி ஆட்கள் நால்வர் வந்து அவளை காப்பாற்றி விட்டார்கள். பின்னர் எல்லாமே சுதப்பலான காரியங்களாகின. குழந்தையை எடுக்கப் போன பொழுது குழந்தை வீலிட்டு கத்தியது. அவளை ஒரு கருப்பு மனிதன் என்று குழந்தை கருதியதுதான் இந்த கத்தலுக்கு காரணம். குழந்தைக்காக நாய் அவளை தாக்க வந்தது. நாய்க்கு கிள வயசு, அத்துடன் செவியும் சற்றே மந்தம். இதனால் எஜமானியின் குரலை கூட அது மட்டிடவில்லை. டொமிதான் அடித்து துரத்தினான். பிறகு நாய் தன் தவற்றை உணர்ந்து வாலாட்டி இழித்துக் கொண்டு திரிந்தது. இந்த நிகழ்ச்சியை பின்னர் அநேக வருடங்களாக நினைவு கூர்ந்து பையங்கள் குதூகரித்திருக்கிறார்கள். ஒரு முறை கணவன் இல்லாத பொழுது அவள் வெள்ளத்தை எவ்வாறு சமாளித்தாள் என்று நினைவு கூர்ந்தாள். அடமழையில் பல மணி நேரம் நனைந்தபடியே ஊடைக்கு குறுக்கே கட்டப்பட்டிருந்த அணையை காப்பாற்றுவதற்காக ஒரு வடிகாலை வெட்டுவதில் ஈடுபட்டாள். ஆனாலும் அவளாலோ அணையை காப்பாற்ற முடியவில்லை. புதர்பகுதி பெண்களுக்கு இயலாத காரியங்கள் பல இருக்கின்றன. மறுநாள் காலையில் அந்த அணை உடைந்துவிட்டது. அத்தோடு அவள் துடிதுடித்து போனாள். இவ்வளவு காலமும் தன் கணவன் கட்டி எழுப்பியது உடைந்து போயிற்றே என்று அவளுக்கு ஒரே கவலை. கணவன் என்ன சொல்லுவாரோ என்ற ஏக்கம் வேறு. அன்று அவள் அழுதே விட்டாள். இன்னொரு முறை வீட்டருகே வந்த முரட்டு காளையுடன் அவள் போராட வேண்டியதாயிற்று. சக்கை துவக்கிலே அவளே இடித்து இணக்கிய வீட்டுக்களை போட்டு சுற்று தீர்த்தாள். மறுநாள் காலை அந்த காளை செத்து கிடந்தது. அவள் அந்த மாட்டை உரித்தாள். அந்த தோலுக்கு அவளுக்கு 17.5 சிலிங் பணம் பெற்றுக் கொண்டாள். சில சமயங்களில் கோழி குஞ்சுகளை தூக்கிக் கொண்டு போக வரும் கழுகுகளுக்கும் காகங்களுக்கும் எதிராகவும் போரிட நேரிடும். அவற்றுக்கு எதிரான அவளுடைய போராட்ட உத்தி மிகவும் புதினமானது.
அம்மா, காகங்கள்
என்று பிள்ளைகள் கத்தியதும் அவள் வெளியே ஓடி வந்து விளக்கு மாற்றை துப்பாக்கி போல் நீட்டிய வண்ணம் பேங் என்பாள். காகங்கள் பறந்தோடிவிடும். காகங்கள் தந்திரமானவை, ஆனால் மனுஷியின் தந்திரம் அவற்றை பார்க்கிலும் மேலானது. சில வேளைகளில் யாராவது விகாரமாக தோற்றம் கொண்ட புதற்பகுதி மனிதன் அல்லது வழிப்போக்கன் அவளை பயமுறுத்துவதும் உண்டு. அத்தகைய சந்தேகத்துக்கிடமான ஆசாமிகளுக்கு தன் கணவன் இரண்டு பிள்ளைகளுடன் அணைக்கட்டின் ஓரமாக அல்லது பின்வளவில் வேலை செய்து கொண்டிருப்பதாக கூறிவிடுவாள். ஏனென்றால் அவர்களும் எஜமான் எங்கே இருக்கிறான் என்பது பற்றியே தந்திரமாக விசாரிப்பார்கள். சென்ற வாரம் பயங்கர தோற்றமுடைய ஆசாமி ஒருவன் மூட்டை முடிச்சுகளுடன் அந்த வழியாக வந்தான். அவன் ஆண்கள் எவரும் இல்லை என்று கண்டவுடன் தன் மூட்டை முடிச்சுகளை பிராந்தையில் எறிந்துவிட்டு சாப்பாடு போடுமாறு உத்தரவிட்டான். அவளும் அவனுக்கு உணவு கொடுத்தாள். பின்னர் அவன் இரவை தான் அங்கே கழிக்க உத்தேசம் என்றான். அப்பொழுது இரவாகியது. அவளோ சோபாவில் இருந்த குண்டாந்தடியை கையில் எடுத்த பின் நாயை அவிழ்த்து ஒரு கையில் குண்டாந்தடியும் மறுகையில் நாயின் கழுத்துப்பட்டியையும் பிடித்துக் கொண்டு இப்பொழுது நீ போய்விடு என்றாள். அவன் அவளையும் நாயையும் மாறி மாறி பார்த்த பின்னர் போகிறேன் தாயே என்று கெஞ்சும் குரலிலே சொல்லிவிட்டு போய்விட்டான். அவள் நினைத்ததை சாதிக்க வல்லவள் என்கின்ற தோற்றத்தை தருபவள். நாயின் மஞ்சள் நிற கண்கள் விரும்பத்தகாதவாறு ஒளிந்தன. அதன் தாடுகள் இரண்டும் முதலையினுடையதைப் போன்று தோன்றின. நெருப்பருகே பாம்புக்கு காவலாக உட்கார்ந்திருக்கும் இந்த நேரம் சில இன்பகரமான நிகழ்ச்சிகள் பற்றி நினைவு கூறவும் நேர்ந்தது. எல்லா நாள்களும் அவளுக்கு ஒரே மாதிரித்தான். ஆனால் ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் நல்ல உடை அணிந்து கொள்வாள். பிள்ளைகளை குளிப்பாட்டுவாள். கைக்குழந்தையை உடுத்தி விடுவாள். பின்னர் புதற்பகுதியில் உள்ள தனியான பாதையில் தள்ளுவண்டியை முன்னே தள்ளிய வண்ணம் செல்வாள். ஏதோ நகரத்துக்கு வந்தது போன்ற நினைப்புடன் பிள்ளைகளை கண்காணித்துக் கொள்வாள். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அவள் இவ்வாறு செய்வதுண்டு. இருப்பினும் பார்ப்பதற்கு எதுவுமே இருக்காது. சந்திப்பதற்கு ஒரு ஆத்மா கூட இல்லை. அந்நியன் ஒருவன் என்றால் திசை தெரியாமல் இந்த வழியாக 20 மைல் தூரம் வரை நடந்து சென்று விடுவான். சூழ இருக்கும் மரங்கள் எல்லாம் ஒரே விதமாக காட்சியளிப்பதுதான் இதற்கு காரணம். எவ்வளவு தூரம் போக இயலுமோ அவ்வளவு தூரம் அந்த மனிதன் சென்றடைய முனைவான். ஆனால் இந்த பெண்ணோ புதற்பகுதியின் தனிமைக்கு பழக்கப்பட்டு விட்டாள். இளம் மனைவியாக இருந்த பொழுது இந்த வாழ்க்கை அவளுக்கு பிடிக்கவில்லை. இப்பொழுது அதிலிருந்து விலகி இருப்பதுதான் அந்நியப்படுத்தப்பட்டதான உணர்வை ஏற்படுத்தும். கணவன் வீடு திரும்பும் பொழுது அவள் சந்தோஷப்படுவாள். ஆனாலும் அதை பரபரப்பாக காட்டிக்கொள்ள மாட்டாள். அவனுக்கு ருசியான உணவு சமைப்பாள். குழந்தைகளையும் குளிப்பாட்டி விடுவாள். கிடைத்தன போதுமானவை என திருப்திப்படுபவள் போலவும் தவிர பிள்ளைகள் மேல் அவளுக்கு அளவிலா அன்பு. ஆனாலும் அதை பகட்டாக காட்டிக்கொள்ள அவளுக்கு நேரமில்லை. அவள் அவர்களை கொடுமைப்படுத்துவது போல தெரியும். பெண்ணுக்கே உரிய கனிவான குணங்களையோ அல்லது இயல்பான உணர்ச்சிமயமான போக்குகளையோ விருத்தி செய்வதற்கு சகாயமானவை அல்ல அவளுடைய சுற்றாடல்கள். விடியும் சமயம் அண்மித்தது. நெருப்பின் காரணமாக அறை மிகவும் வெப்பமாக கிடந்தது. நாயும் அடிக்கடி அறையை நோக்கி பார்த்த வண்ணம் இருந்தது. திடீரென்று அதற்கு ஓர் ஆர்வம் தோன்றியது. சுவரை நோக்கி ஓரடி நகர்ந்தது. உடம்பெல்லாம் ஒரே புல்லரிப்பு. அதன்பின் கழுத்தில் உள்ள ரோமம் சிலிர்த்தது. மஞ்சள் கண்களில் சமருக்கான உத்வேகம் பளிச்சிட்டது. அவளுக்கு நாயின் அந்த உணர்வின் அர்த்தம் என்ன என்று தெரியும். அவள் கை தடியை நாடிச் சென்றது. அருகே பதிக்கப்பட்டிருந்த பலகை ஒன்றின் இருபுறத்திலும் பெரிய வெடிப்புகள், புறுவெடிப்பினூடாக ஒரு சோடி கண்கள் மாணிக்க கற்கள் போல் மின்னின. பாம்பு, அதுதான் அந்த கருத்து பாம்பு. ஓரடி மெதுவாக வெளியே ஊர்ந்து வந்து தரையை மேலும் கீழுமாக ஆட்டியது. நாய் அசையவில்லை. அவள் அங்கேயே வியப்புற்றவளாய் உட்கார்ந்திருந்தாள். பாம்பு மேலும் ஓரடி வெளியே நகர்ந்தது. அது தன்னை எதிர்நோக்கும் ஆபத்தை உணர்ந்ததாய் பலகையின் மறுபக்கத்திலிருந்த வெடிப்பினூடாக தலையை புகுத்தி வாலையும் இழுக்க முயன்றது. நாய் துள்ளி பாய்ந்தது. அதன் தாடைகள் திடீரென்று இறுக மூடிக்கொண்டன. பாம்பு அகப்படவில்லை. அதன் பெரிய நாசிதான் இதற்கு காரணம். இதற்குள் பாம்பு உடம்பை சுருட்டி கொண்டது. நாய் மீண்டும் கவ்வுவதற்கான முயற்சியை மேற்கொண்டது. இந்த தடவை பாம்பு அகப்பட்டுக் கொண்டது. நாய் அந்த பாம்பை ஒரு மூலம் வெளியே இழுத்தது. அவள் கையில் இருந்த கம்பு அதை இருமுறை பதம் பார்த்தது. டப் டப். நாய் தொடர்ந்து அந்த பாம்பை வெளியே இழுத்தது. டப் டப். நாய் மீண்டும் இழுத்தது. இந்த தடவை முழு பாம்பும் வெளியே வந்தது. 5 அடி நீள கிரியன் பாம்பு. இப்பொழுது நாயை கடிப்பதற்கு பாம்பு தலையை உயர்த்தியது. நாய் அதன் கழுத்தை கவ்விக்கொண்டது. அது பெரிய நாய். ஆனாலும் டெரியனை போல விரைவாக ஓடக்கூடியது. பாம்பின் மேல் மனிதருக்கு இருக்கும் வெறுப்பை தானும் உணர்ந்ததாய் நாய் பாம்பை ஒரு குலுக்கு குலுக்கியது. இதற்கிடையில் மூத்த பையன் விழித்துக் கொண்டான். தடியை பற்றி கொண்டு கட்டிலிருந்து வெளியேற முயன்றான். ஆனால் தாயின் இரும்பு பிடி அவனை மீண்டும் கட்டிலில் கடத்தியது. பாம்புக்கு நல்ல அடி. அதன் சரீரம் பல இடங்களிலே முறிந்து விட்டது. தலையும் நொறுங்கிவிட்டது. இடையில் அகப்பட்ட நாயின் ஆசையிலும் நல்ல அடி. அவள் தடியால் பாம்பை தூக்கி நெருப்பினுள் வீசினாள். விறகு கட்டைகளை அதன் மேல் போட்டு பாம்பு எரிவதை அவதானித்துக் கொண்டிருந்தாள். பையனும் நாயுடன் சேர்ந்து அதை பார்த்து கொண்டிருந்தான். அவள் நாயின் தலையை தடவி விட்டாள். நாயின் கண்களில் குடிகொண்டிருந்த கோபாக்கினி சுவாலை அவிந்திருந்தது. ஷர்ட் மட்டும் அணிந்திருந்த அந்த சிறுவன் தூசு படிந்த கால்களுடன் நின்று அந்த நெருப்பையே பார்த்து கொண்டிருந்தான். பின்னர் அவன் தன் தாயை அண்ணாந்து பார்த்தான். அவன் கண்களில் நீர் மல்கியது. ஓடி அவளை இறுக அணைத்தவாறு, அம்மா, நான் ஒரு நாளும் உன்னை தனியா விட்டுட்டு ஆடு மேய்க்க போக மாட்டேன். போனால் என்னை அடித்துக் கொள்ளு. தன் சூம்பிய மார்பகத்தில் கட்டியணித்து அவனை முத்தமிட்டாள். சூரியனின் செங்கதிர்கள் புதர்பகுதியில் பரவ ஆரம்பித்த பொழுது அந்த அணைப்பிலே அவர்கள் இருவரும் அமர்ந்திருந்தார்கள்.
நேயர்களே, சிறுகதை கேட்டோம். ஹென்றி லாசன் அவர்கள் எழுதிய தி ட்ரோவர்ஸ் வைஃப் எனும் சிறுகதையின் தமிழாக்கம். ஒலித்த குரல் பாலசிங்கம் பிரபாகரன். ஹென்றி லாசன் அவர்கள் எழுதிய சிறுகதைகளில் 15 கதைகளை தமிழில் மொழிபெயர்த்து புத்தகமாக வெளியிட்டவர் நவீரன் ராசதுரை அவர்கள். அவர் மொழிபெயர்த்து வெளியிட்ட புத்தகத்திலிருந்து இடம்பெற்ற சிறுகதையே மெய்ப்பனின் மனைவி, தி ட்ரோவர்ஸ் வைஃப். இனி ஹென்றி லாசன் அவர்களின் சிறுகதைகளை தொகுத்து புத்தகமாக வெளியிட்ட நவீனன் ராசுத்துறை அவர்களை நாம் இப்போது சந்திக்கிறோம். வணக்கம் நவீனன் அவர்களே.
வணக்கம் ரைசல் அவர்களே.
எத்தனையோ ஆஸ்திரேலிய சிறுகதை எழுத்தாளர்கள், நாவல் ஆசிரியர்கள், புனை கதையாளர்கள் இருக்கின்றார்கள். நீங்கள் ஏன் ஹென்றி லாசன் அவர்களின் சிறுகதைகளை தேர்ந்து கொண்டீர்கள்?
1996 ஆஸ்திரேலிய சிறுகதைகளை தமிழ் மொழிக்கும், தமிழில் இருக்கின்ற சில சிறுகதைகளை ஆங்கில மொழிக்கும் மொழிபெயர்த்து வெளியிட வேண்டும் என்கின்ற ஒரு ஆசை எழுந்தது. அந்த சமயம் என்னுடைய அப்பா எனக்கு சொன்னது என்னவென்றால், ஆஸ்திரேலிய வாழ்க்கையை பிரதிபலிக்கும் நல்ல ஒரு எழுத்தாளர் ஹென்றி லாசன் 19th century கடைசி பகுதியிலும் 20th century ஆரம்ப பகுதியிலும் வாழ்ந்த ஹென்றி லாசன் எழுதிய கதைகள் புதர் பகுதிகளில், அதாவது ஆங்கிலத்தில் புஷ்லேண்ட் என்று கூறுவோம், புதர் பகுதிகளில் அந்த காலத்திலே ஆஸ்திரேலியர்கள் எவ்வாறு வாழ்ந்தார்கள் என்பதை சிறந்த முறையில் பிரதிபலிக்கின்றதாக ஹென்றி லோசனின் கதைகள் இருந்ததால் அந்த கதைகளை மொழிபெயர்க்க சொல்லி என்னிடம் கூறினார். அந்த அடிப்படையிலே தான் ஹென்றி லோசனின் சில சிறுகதைகளை எடுத்து நாங்கள் மொழிபெயர்த்தோம். மொழிபெயர்த்தது நானாக இருந்தாலும் கூட என்னுடைய அப்பா திரு காவலூர் ராசதுரை அவர்கள்தான் ஹென்றி லோசனின் கதைகளை தமிழ் மொழிக்கு மொழிபெயர்த்தால் சிறப்பாக இருக்கும் என்று எனக்கு கூறினார். என்னுடைய அப்பா அந்த மொழிபெயர்ப்புகளில் சில திருத்தங்களை ஏற்படுத்தினார். பின்னர் இது புத்தக வடிவமாக வெளிவந்தது. இந்த கதைகளில் ஒன்றுதான் மெய்ப்பனின் மனைவி. ஆங்கிலத்தில் The Drover's Wife என்கின்ற கதையைத்தான் மெய்ப்பனின் மனைவி என்கின்ற தமிழ் வடிவில் நாங்கள் மொழிபெயர்த்தோம்.
அந்த கதையை குறிப்பிட்டீர்கள், அந்த கதையை பற்றி சொல்லுங்கள். அந்த மெய்ப்பனின் மனைவி கதை எந்த அளவிற்கு ஆஸ்திரேலிய அந்த நீங்கள் சொல்ற மாதிரி இந்த புஷ்லேண்டை பிரதிபலிக்கிறது, அல்லது நமக்கு அந்த உணர்வை அல்லது அந்த வாழ்க்கையை நமக்கு இப்போது எடுத்து இயம்புகிறது என்று சொல்லுங்களேன்.
நான் கூறிய மாதிரி 19ஆம் நூற்றாண்டின் கடைசி பகுதி, 20ஆம் நூற்றாண்டின் ஆரம்ப பகுதியிலே, புதர் பகுதியிலே எவ்வாறு ஆஸ்திரேலியர்கள் வாழ்ந்தார்கள் என்பதை நாங்கள் அறிய விரும்பினால் ஹென்றி லோசனின் கதைகளை நாங்கள் படித்து பார்த்தால் அந்த காலத்தில் ஆஸ்திரேலியர்கள் எவ்வாறு வாழ்ந்தார்கள் என்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. இந்த கதையிலே, அதாவது முதல் பகுதியில் ஹென்றி லோசன் அந்த மெய்ப்பனின் மனைவியின் வீட்டையும் அந்த வீடு இருக்கின்ற நிலவரத்தையும் விளக்கி கூறுகின்றார். மிகவும் கவனமாக நாங்கள் இந்த கதையை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இந்த வீட்டிலிருந்து அடுத்த வீடு 19 மைல்களுக்கு அப்பால் இருக்கின்றது என்று ஹென்றி லோசன் எழுதுகின்றார். இதுதான் உண்மை. ஏனென்றால் அந்த காலத்திலே ஆஸ்திரேலியர்கள் மேய்ப்பர்களாக, அதாவது இடையர்களாக மந்தைகளுடன் சென்று விடுவார்கள். சென்ற பின்னர் வீட்டிலே மனைவி பிள்ளைகளுடன் தனியே இருப்பது வழக்கமாக இருந்தது. இப்படி மாதங்கள் கழிந்த பின்னர் கணவன் மீண்டும் வீட்டுக்கு வருவார். பின்னர் மீண்டும் மந்தைகளுடன் வெளியே சென்று விடுவார். இப்படியான வாழ்க்கையின் வாழ்ந்து கொண்டிருக்கும் மனைவிமாருக்கு மிகவும் இக்கட்டான நிலைமைகள் அநேகம் ஏற்படுவதுண்டு. வழிப்போக்கர்களால் பிரச்சனைகள் ஏற்படுவதுண்டு. அத்துடன் பாம்பு தொல்லையும் அதிகமாக இருக்கும். இந்த அடிப்படையிலே பார்க்கும் பொழுது இந்த மெய்ப்பனின் மனைவி என்கின்ற கதையில் அந்த மனைவி படும் இடர்களையும் கஷ்டங்களையும் தொல்லைகளையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது.
மிக நன்றி நவீனன் அவர்களே. ஒரு பெருமுயற்சி, இது பாராட்டுக்குரிய முயற்சி. எங்களது பாராட்டு கொஞ்சம் தாமதமாக வந்தாலும் கூட இது ஒரு நல்ல முயற்சி. வாழ்த்துக்கள், பாராட்டுகள்.
நன்றி ரைசல் அவர்களே. எத்தனையோ கதைகள் இருக்கத்தக்கதாக இந்த கதையை தேர்ந்தெடுத்து SBS தமிழ் வானொலி நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் இந்த கதையை ஒலிபரப்பி ஹென்றி லோசன் என்கின்ற எழுத்தாளருடைய கதை தமிழ் வடிவில் வந்திருக்கின்றது என்பதை வெளிப்படுத்தி இருக்கின்றீர்கள். உங்களுடைய ஊக்கத்துக்கும் ஆதரவுக்கும் மிகவும் நன்றி. நன்றி ஐயா.
ஹென்றி லாசன் அவர்களின் சிறுகதைகளை தமிழில் மொழிபெயர்த்து புத்தகமாக வெளியிட்ட நவீனன் ராசதுரை அவர்களை நாம் இப்போது சந்தித்தோம். ஹென்றி லாசனின் தி ட்ரோவர்ஸ் வைஃப், மெய்ப்பரின் மனைவி சிறுகதை கேட்டோம். நிகழ்ச்சி தயாரிப்பு ரைசல்.
7 billion stories and counting. SBS Radio.